ஓம் சாந்தி. செப்டம்பர் 9, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, யோக சக்தியினால் மாத்திரமே உங்கள் பாவங்களை நீங்கள் அழித்து பாவங்களை வென்றவர்களாக முடியும். கேள்வி: முயற்சி செய்கின்ற குழந்தைகளின் எந்த எண்ணம் அவர்களின் முயற்சியை நிறுத்துகிறது? பதில்: ஒரு முயற்சியாளர் இன்னமும் பெருமளவு காலம் எஞ்சியுள்ளது என்றும், பின்னர் தன்னால் முன்னேறி பாய்ந்து செல்ல முடியும் என்றும் எண்ணும் பொழுது தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, மரணம் நிச்சயிக்கப்படவில்லை. நீங்கள் அனைத்தையும் நாளை என்று தள்ளி போடும் பொழுது மரணம் இடையில் வந்துவிட்டால் நீங்கள் எதை சம்பாதித்திருப்பீர்கள்? ஆகவே ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் இயன்றளவு உங்களுக்கும் பிறருக்கும் தொடர்ந்தும் நன்மை செய்யுங்கள். நேரத்தை பற்றி சிந்திப்பதால் முயற்சி செய்வதை நிறுத்தாதீர்கள். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. அசரீரியானவரால் சரீரதாரி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாதுவிட்டால் அவரால் தனது பாகத்தை நடிக்க முடியாது. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு பிரம்மாவின் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் யோக சக்தியினால் சத்துவப்பிரதானமாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆக வேண்டும். ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை வந்து பிரம்மாவின் மூலமாக உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளான உங்களின் புத்திகளில் உள்ளது. அவர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார், அதாவது மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்றார். தேவர்களாக இருந்த மனிதர்கள் தூய்மையாக இருந்தார்கள். அவர்கள் 84 பிறவிகளின் பின்னர் மாற்றமடைந்து இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். பாரதத்தை சார்ந்தவர்கள் தெய்வீக புத்திகளை கொண்டிருந்த பொழுது தூய்மை, அமைதி, சந்தோஷம் அனைத்தையும் கொண்டிருந்தார்கள். அது 5000 வருடங்களுக்கான விஷயம். தந்தை தேதி நேரம் உட்பட முழு கணக்கையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரை விடவும் உயர்வானவர் எவரும் இல்லை. தந்தையே இங்கே அமர்ந்திருந்து உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை, அதாவது கல்ப விருட்சத்தின் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பாரதத்தின் தேவ தர்மம் இப்பொழுது மறைந்துள்ளது. விக்கிரகங்கள் நிச்சயமாக உள்ளன. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என்பதை பாரத மக்கள் அறிவார்கள். அவர்கள் சமய நூல்களில் கிருஷ்ணரை துவாபரயுகத்தில் காட்டியுள்ள தவற்றை செய்துவிட்டார்கள். இதனை மறந்து விட்டவர்களுக்கு தந்தையே வந்து வீட்டிற்கான பாதையை காட்டுகின்றார். அவர் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான வழிகாட்டி என்று அழைக்கப்படுகின்றார். ஒரே ஒருவரே அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவர். பாரதம் ஜீவன் முக்தியில் இருக்கும் பொழுது மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருக்கிறார்கள். இதனாலேயே அவர் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். படைப்பவர் ஒருவரே, உலகமும் ஒன்றே. ஒரே ஒரு உலக வரலாறும் புவியலுமே உள்ளத. அவையே தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் இடம் பெறுகின்றன. சத்திய திரேதா யுகங்கள் போன்றனவும் அதன் பின்னர் சங்கம யுகமும் உள்ளது. கலியுகம் தூய்மையற்றது, ஆனால் சத்திய யுகம் தூய்மையானது. சத்திய யுகம் வருவதற்கு முன்னர் முதலில் நிச்சயமாக கலியுகம் அழிக்கப்பட வேண்டும். விநாசத்திற்கு முன்னர் ஸ்தாபனை இடம்பெற வேண்டும். சத்தியுகத்தில் ஸ்தாபனை இடம்பெற முடியாது. தூய்மையற்ற உலகம் தூய்மையாக்கப்பட வேண்டிய பொழுதே கடவுள் வருகின்றார். தந்தை உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு இலகுவானதோர் வழியை காட்டுகின்றார். உங்கள் சரீரம் ஷரீர உறவினர்களுடனான உறவு முறைகளை துண்டித்து ஆத்ம உணர்வு உடையவர்களாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையே பக்தர்களுக்கான பலனை கொடுக்கின்றார். அவர் பக்தர்களை தூய்மையாக்குவதற்கே அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். யோகமே அனைவரையும் தூய்மையாக்குகிறது. ஞான கடல் வந்து இவரின் வாயின் மூலமாக இந்த ஞானத்தை பேசுகின்றார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றார். இந்நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகி உள்ளதால் தந்தையை அழைக்கின்றார்கள். ஏனெனில் தந்தை அன்றி வேறு எவராலும் உங்களை தூய்மையாக்க முடியாது. கங்கையே தூய்மையாக்குபவராக இருந்தால் நீங்கள் ஏன் பாடுகின்றீர்கள்? சீதையின் ராமரே, தூய்மையாக்குபவரே வாருங்கள். பரம்பிதா பரமாத்மா புதிய உலகின் ஸ்தாபனையையும் பழைய உலகின் விநாசத்தையும் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை வருவார் என புத்தியும் கூறுகிறது. கல்ப விருட்சத்திற்கு ஒரு கால எல்லை உள்ளது. எதுவுமே முற்றிலும் முக்கிய நிலையை அடையும் பொழுது அது தமோபிரதான் என்று அழைக்கப்படுகிறது. இதனை புதிய உலகம் என அழைக்க முடியாது. இது கலியுக உலகமாகும். இந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே உங்கள் புத்தியில் நிலைத்திருக்குமாறு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த செய்தியை கொடுங்கள். கடவுள் வந்துவிட்டார் என்று கூறாதீர்கள். சாதுரியமாக விளங்கப்படுத்துங்கள். உங்களுக்கு இரு தந்தையர் உள்ளனர், லௌகீக தந்தையும் ஆன்மீக தந்தையும். துன்ப நேரத்தில் நீங்கள் ஆன்மீக தந்தையை மாத்திரமே நினைவு செய்கின்றீர்கள். சந்தோஷ உலகில் எவரும் கடவுளை நினைவு செய்வதில்லை. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமான சத்யுகத்தில் அமைதி, சந்தோஷம், தூய்மை இருந்தன. அங்கு அனைத்தும் இருந்தது. நீங்கள் தந்தையின் ஆஸ்தியை பெற்ற பின்னர் அவரை ஏன் அழைக்கப் போகின்றீர்கள்? அங்கே சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. தந்தை உங்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதற்காக உலகை படைக்கவில்லை. இந்த நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. இறுதியில் நடிப்பதற்கான பாகங்களை கொண்டிருப்பவர்கள் 2 முதல் 4 பிரிவிகளை எடுக்கிறார்கள். எஞ்சிய நேரம் அவர்கள் முக்தி தாமத்தில் இருக்கிறார்கள்.
எவ்வாறாயினும் எவருக்கும் நாடகத்தில் இருந்து விலங்கி செல்வது சாத்தியமல்ல. அவர்கள் ஓரிரு பிரிவிகளை எடுக்கலாம். ஆனால் அது மற்ற நேரத்தில் அவர்கள் முக்தியில் இருப்பதை போன்றுள்ளது. ஆத்மாக்கள் நடிகர்கள் ஆவார்கள். சிலருக்கு மேன்மையான பாகங்களும் சிலருக்கு குறைந்த பாகங்களும் உள்ளன. கடவுளின் ஆழத்தை எவராலும் அடைய முடியாது என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. கடவுள் மாத்திரமே வந்து படைப்பவரினதும் படைப்பினதும் ஆரம்பம், முக்தி, இறுதியின் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். நான் எவரது சரீரத்தில் பிரவேசித்திருக்கின்றேனோ அவருக்கு தனது சொந்த பிரவிகளை பற்றி தெரியாது. நானே இவரின் 84 பிரவிகளின் கதையை உங்களுக்கு கூறுகின்றேன். இந்நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் எந்த பாகத்தையுமே மாற்ற முடியாது. இது எவரது புத்தியிலும் இருப்பதில்லை. நீங்கள் தூய்மையாகி புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது மாத்திரமே அது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க முடியும். அனைத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் 7 நாட்களுக்கு ஒரு பட்டியில் இருக்க வேண்டும். அவர்கள் பாகவதம் போன்றவற்றை எழுதி 7 நாட்களுக்கு வாசிக்கிறார்கள். சிலரால் 7 நாட்களிலேயே அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மற்றோரோ தங்கள் புத்தியில் எதுவும் பதிவதில்லை என்று கூறுகிறார்கள். அவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறப்போவதில்லை என்றால் அவர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் எவ்வாறு இருக்கும்? அச்சா, குறைந்தபட்சம் அவர்கள் ஏதோ ஒரு நன்மையை பெறுகிறார்கள். இவ்வாறு பிரஜைகள் தொடர்ந்தும் உருவாக்கப்படுகின்றனர். ஆனாலும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்கு முயற்சி தேவை. தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதனை நீங்கள் செய்வதும் செய்யாததும் உங்களை பொறுத்தது. இருப்பினும் இது தந்தையின் வழிகாட்டலாகும். அழகான எதுவும் எப்பொழுதும் நினைவு கூறப்படுகிறது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். நீங்கள் இப்பொழுது அவரை கண்டு கொண்டீர்கள். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், துரு அகற்றப்படும். நீங்கள் ராஜ்யத்தை அவ்வளவு இலகுவாக பெற்றுவிட மாட்டீர்கள். நினைவு செய்வதற்கு சிறிது முயற்சி தேவைப்படுகிறது. பாபாவை பெருமளவு நினைவு செய்பவர்கள் மாத்திரமே தங்கள் கர்மாத்தி ஸ்திதியை அடைவார்கள். பாபாவை முழுமையாக நினைவு செய்யாததால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. யோக சக்தியினால் மாத்திரமே உங்களால் பாவங்களை வென்றவர்களாக முடியும். கலியுகத்தின் இறுதியில் எவருமே தூய்மையாக இல்லாத பொழுது லக்ஷ்மியும் நாராயணரும் மாத்திரம் எவ்வாறு அவ்வளவு தூய்மையாகினார்கள்? இந்நேரத்தில் கீதா ஞானத்தின் அத்தியாயமே மீண்டும் இடம்பெறுகிறது. கடவுள் சிவன் பேசுகின்றார், அனைவரும் தொடர்ந்தும் தவறுகள் செய்வதனால் நான் வந்து அனைவரையும் தவறுகள் செய்வதிலிருந்து விடுவிக்கின்றேன். பாரதத்தின் சகல சமய நூல்களும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை.
தந்தை கூறுகின்றார், நான் கூறியவற்றை பற்றி எவருக்கும் எதுவும் தெரியாது. என்னிடமிருந்து இதனை கேட்டவர்கள் 21 பிறவிகளுக்கான வெகுமதியை பெற்றுக் கொண்டார்கள். பின்னர் இந்த ஞானம் மறைந்து விட்டது. நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்த பின்னர் இப்பொழுது இந்த ஞானத்தை கேட்கின்றீர்கள். நீங்கள் மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கான மரக்கன்றை நாட்டுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது தேவ விருட்சத்தின் மரக்கன்றாகும். அந்த மரங்களின் மரக்கன்றுகளையே மக்கள் தொடர்ந்தும் நாட்டுகின்றார்கள். தந்தை வந்து அவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை காட்டுகின்றார். அவர்களது திட்டம் என்ன என்பதையும் உங்கள் திட்டம் என்ன என்பதையும் நீங்கள் காட்டுகின்றீர்கள். அவர்கள் உலக ஜனத்தொகை அதிகரிப்பதை நிறுத்துவதற்கு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை கொண்டுள்ளார்கள். தந்தை உங்களுக்கு மிக சிறந்த விஷயத்தை கூறுகின்றார். எண்ணற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு தேவ குடும்பம் ஸ்தாபிக்கப்படும் என்பதே அதுவாகும். சத்திய யுகத்தில் தேவ தர்மம் என்ற ஒரு குடும்பமே இருந்தது. அப்பொழுது பல குடும்பங்கள் இருக்கவில்லை. பாரதத்தில் இப்பொழுது குஜராத் குடும்பம், சீக்கிய குடும்பம் என எத்தனை குடும்பங்கள் உள்ளன என பாருங்கள். உண்மையில் பாரதத்தில் ஒரே ஒரு குடும்பமே இருக்க வேண்டும். பல குடும்பங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு பின்னர் உள்நாட்டு யுத்தமும் இடம்பெறுகிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள இரு சகோதரர்களால் ஒற்றுமையாக வாழ முடியாததை போன்றே குடும்பங்களுக்கு இடையேயும் உள்நாட்டு யுத்தம் நடைபெறுகிறது. அவர்கள் மத்தியில் ஒரு விரிசல் ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் மத்தியில் தண்ணீரை கூட பிரித்துக் கொள்கிறார்கள். சீக்கிய சமயத்தை சார்ந்தவர்கள் தங்கள் சமயத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திற்கே தாங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என உணர்கிறார்கள். தம் இனத்தை நோக்கியே ஒருவருக்கொருவர் பெருமளவு ஈர்ப்பு இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்தும் அதிக அளவு பிரயத்தனம் செய்கிறார்கள். இறுதியில் அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் மத்தியில் சண்டையிடுவார்கள். விநாசம் இடம்பெற வேண்டும். அவர்கள் தொடர்ந்தும் பல குண்டுகளை உற்பத்தி செய்கிறார்கள். அந்த உலக மகா யுத்தம் நடைபெற்ற பொழுது அவர்கள் இரு குண்டுகளை போட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அவற்றில் பலவற்றை தயாரித்துள்ளார்கள். இது புரிந்து கொள்வதற்கான விஷயம். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் யுத்தத்தை நிறுத்தாதுவிட்டால் முழு உலகம் எரியூட்டப்படும் என்று பிரமுகர்கள் கூட கூறுகிறார்கள். நெருப்பு எரியும் என்பது உங்களுக்கும் தெரியும். தந்தையே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். ராஜயோகம் சத்யுகத்திற்கே ஆகும். தேவ தர்மம் மறைந்து விட்டது. அது மீண்டும் ஸ்தாபிக்கப்படும். இது இப்பொழுது கலியுகம். அதன் பின்னர் சத்திய யுகம் இருக்க வேண்டும். கலியுகத்தின் விநாசத்திற்காகவே இப்பொழுது இந்த மகாபாரத யுத்தம் உள்ளது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்றாகவே கிரகித்து பின்னர் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். மனிதர்கள் அசுர குலத்திற்கு உரியவர்களாக இருப்பதனாலேயே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முன்னைய கல்பத்தில் இருந்ததைப் போலவே இப்பொழுதும் நிச்சயமாக தடைகள் இருக்கும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டுள்ளோம். நீங்கள் நினைவு யாத்திரையை ஒருபொழுதும் மறக்க கூடாது. பாடல் ஒன்று உள்ளது, இரவு நேர பயணியே களைப்படையாதீர். எவராலுமே அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. இரவு முடிவடைந்து பகல் வரும். இதில் அரை கல்பம் முடிந்துவிட்டது. இப்பொழுது சந்தோஷம் ஆரம்பமாகும். தந்தையே உங்களுக்கு மன்மனாபவ் என்பதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயர் புகுத்தப்பட்டதால் அதற்கு அதே அளவு சக்தி இல்லை. ஸ்ரீகிருஷ்ணரை சர்வசக்திவான் என ஒருபொழுதுமே அழைக்க முடியாது. அவரே முழு 84 பிறவிகளையும் எடுக்கின்றார். இதனாலேயே கீதைக்கு அதே அளவு சக்தி இல்லை. நாங்கள் இப்பொழுது சகல மனிதர்களுக்கும் நன்மை செய்கின்றோம். உபகாரிகள் ஆகுபவர்கள் ஓர் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறார்கள். நினைவு யாத்திரையின்றி நன்மை பெற முடியாது. இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் அன்பற்ற புத்தியே உள்ளது. அவர்கள் கடவுளை சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். அவரே எல்லையற்ற தந்தை என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். பாரத மக்கள் தங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகிறார்கள். பாரத மக்களாகிய நீங்களே 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை தொடர்ந்தும் கேட்கின்றீர்கள். ஆனால் அதை இப்பொழுது நடைமுறையில் பார்க்கின்றீர்கள். நாளுக்கு நாள் பல புதியவர்கள் உங்களிடம் வருவார்கள். பிரமுகர்களும் இப்பொழுது வருவார்களாயின் அவர்கள் உங்கள் செய்தியை மிகவும் விரைவாக பரவுவதற்கு அதிக காலம் எடுக்காது. அதன் பின்னர் எங்கும் குழப்பங்கள் ஏற்படும். இதனாலேயே அனைத்தும் தொடர்ந்தும் படிப்படியாக இடம்பெறுகிறது. இந்த ஞானம் மறைமுகமானது. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை எவராலும் கூற முடியாது. பக்தியில் துன்பமும் இந்த ஞானத்தில் சந்தோஷமும் இருக்கிறது. நீங்கள் எவ்வாறு ராவணனுடன் யுத்தம் செய்கின்றீர்கள் என்பது உங்களை தவிர வேறு எவருக்குமே தெரியாது. கடவுள் பேசுகின்றார். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோப்பிரதானம் ஆக வேண்டுமாயின் என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தூய்மையாகுங்கள். நான் உங்களை என்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வேன். அனைவரும் முக்தியை பெறப்போகின்றனர். அனைவரும் ராவண ராஜ்யத்தில் இருந்து விடுதலை அடைவார்கள். முன்னைய கல்பத்தில் செய்ததைப் போன்றே பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் பிரம்மா குமாரிகளான சிவ சக்திகள் மேன்மையான உலகை ஸ்தாபிப்பவர்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். 5000 வருடங்களின் முன்னரே மேன்மையான உலகம் இருந்தது. இதனை உங்கள் புத்தியில் பதிய வையுங்கள். பிரதான கருத்துக்களை உங்கள் புத்தியில் கிரகித்தால் உங்களால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க முடியும். உங்களில் சிலர் இன்னமும் நேரம் இருப்பதனால் இறுதியில் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் மரணத்திற்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லை. நாளையே யாராவது இறந்தால் என்ன நடக்கும்? ஆகவே நீங்கள் இறுதியில் பாய்ந்து செல்வீர்கள் என்று நினைக்க கூடாது. அந்த எண்ணமானது உங்களை மேலும் அதிகமாக வீழ்த்திவிடும். இயலுமானவரை தொடர்ந்தும் அதிக முயற்சி செய்யுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தந்தையை நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கின்றீர்கள் என்றும் தந்தையின் சேவையை எவ்வளவு செய்கின்றீர்கள் என்றும் உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் கடவுளின் ஆன்மீக உதவியாளர்கள். நீங்கள் ஆத்மாக்களை மீட்கின்றீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் எவ்வாறு தூய்மையாக முடியும் என்பதை நீங்கள் மக்களுக்கு காட்டுகின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. அவர் ஓர் இளவரசராக இருந்து தனது வெகுமதியை அனுபவம் செய்தார். அவரது புகழுக்கான அவசியமே இல்லை. நீங்கள் எவ்வாறு தேவர்களை புகழ்வீர்கள்? ஆம், அனைவரும் பிறந்த தினங்களை கொண்டாடுகிறார்கள். அது ஒரு பொதுவான விஷயம். எவ்வாறாயினும் அவர்கள் வேறு என்ன செய்தார்கள்? அவர்கள் தொடர்ந்தும் ஏணியில் இறங்கினார்கள். நல்ல தீய மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தமக்கே என ஒரு பாகம் உள்ளது. இது ஓர் எல்லையற்ற விஷயம். பிரதான கிளைகளும் சிறு கிளைகளையும் எண்ண முடியாது. ஆனால் இலைகளோ எண்ணற்றவை. எவ்வாறு உங்களால் ஒவ்வொருவரையும் அமர்ந்திருந்து எண்ண முடியும்? தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதுடன் உங்கள் புத்தியின் யோகத்தையும் தந்தையுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். தந்தை கூறுகின்றார், அனைவரையும் தூய்மையாகுமாறு கூறுங்கள். இதனால் அவர்களால் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியும். மகாபாரத யுத்தத்தின் மூலம் என்ன நடக்கும் என்பது உலகில் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஒரு புதிய உலகம் தேவைப்படுகிறது என்பதாலேயே இந்த யாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கள் யாகம் முடிவடைய போகிறது. ஆகவே அனைத்தும் அதில் அர்ப்பணிக்கப்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. கடவுளின் உண்மையான உதவியாளராகி ஆத்மாக்கள் அனைவரையும் மீட்கும் சேவையை செய்யுங்கள். அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். 2. அனைவரிலும் அதி இனிமையானவரை தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை குறித்து அசைக்க முடியாதவராக இருங்கள். தடைகளை கண்டு பயப்படாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகல பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு சதா மன்மனாபவ் ஆகுவதன் மூலம் இனிமையான மனதின் ஸ்திதியை அனுபவம் செய்வதுடன் மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுப்பீர்களாக. தமது கலியுக சங்கிலிகளினதும் சூட்சும இழைகளினதும் பந்தனங்களை உடைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதியை கொண்டிருக்கும் குழந்தைகள் கலியுகத்தின் பௌதிக விஷயங்களின் இனிமையிலிருந்தும் தமது மனங்களின் பற்றுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பார்கள். சரீர உணர்வோ அல்லது சரீரங்களின் பழைய உலகத்தின் எந்த விஷயமுமோ அவர்களை சிறிதளவு கூட கவர முடியாது. பௌதிக புலன்களின் இனிமையின் கவர்ச்சி எதுவும் உங்களிடம் இல்லாத பொழுது, அதாவது தற்காலிகமான இனிமையின் கவர்ச்சி எதுவும் இல்லாத பொழுது, நீங்கள் அலோகீக அதீந்திரிய சுகத்தையும் மனதின் இனிமையையும் அனுபவம் செய்வீர்கள். இதற்கு நீங்கள் சதா மன்மனாபவ் என்ற ஸ்திதியை கொண்டிருக்க வேண்டும். ஸ்லோகம். நீங்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களையும் அத்துடன் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்யும் பொழுதே உண்மையான சேவை இடம்பெறும். அவ்யக்த இஷாரா, இப்பொழுது உங்களின் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். உலக மக்கள் தானம் செய்வதை ஒரு புண்ணிய செயலாக கருதுகிறார்கள். அருள்பவரின் குழந்தைகளான நீங்கள் சதா தானம் செய்கின்ற புண்ணிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். எந்தவொரு ஆத்மாவிடமிருந்தும் தற்காலிகமான பேற்றினை பெறுகின்ற எந்த ஒரு ஆசையும் உங்களிடம் இருக்க முடியாது. இந்த ஆத்மா எதையாவது கொடுத்தால் நானும் கொடுப்பேன். இவர் எதையாவது செய்தால் நானும் எதையாவது செய்வேன். இத்தகைய எல்லைக்கு உட்பட்ட உணர்வுகளை கொண்டிருக்காதீர்கள். அருள்பவரின் குழந்தைகளான நீங்கள் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அன்பு ஒத்துழைப்பு சக்தியை வழங்கும் புண்ணிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஓம் சாந்தி.